வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச உணவு பிடிக்காத உணவு அப்படின்னு டிசைட் பண்றது யாரு? எப்ப இருந்து நமக்கு அது வருது? குழந்தை பிறக்கும் போது எந்த சுவையும் இல்லாம தான் பிறக்கும். ஆனா அதை முடிவு பண்ண கொடுத்து யாரு? பேரண்ட்ஸ் தான். குழந்தை பிறக்கும் போது இருந்தே அந்த குழந்தைக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அதனுடைய டேஸ்ட் எது நல்லது எது கெட்டதுன்ற முடிவே ஆரம்பிக்கும். நான் இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் கூழ் குடிக்கிறேன் ஆனா என் பையன் குடிக்க மாட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் வளர்ந்த விதம். சோ முதல்ல நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணமோ அது இப்ப ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம கொண்டு வரணும். பிரியாணின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முஸ்லீம் வீட்டுல பண்றக்கூடிய ஒரு உணவு இதுதான். இதுதான் எனக்கு தெரிஞ்ச, எப்பவுமே பிரியாணினாவே அவங்கதான். ஆனா இப்ப வந்து பிரியாணி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி பிரியாணி மட்டும் கிடையாது, மத்த எல்லா ஒரே ஒரு நான்வெஜ் எல்லாம் யாரும் இப்ப சமைக்கிறது கிடையாது. இப்ப சண்டேனா பிரியாணி மட்டும் இல்ல, நீங்க வந்து நான்வெஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்கன் வறுவல்ல இருந்து ஆரம்பிச்சு எராஸ் தொக்குல இருந்து ஆரம்பிச்சு 65 ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஒரே நாள்ல செஞ்சிடுறாங்க. சோ இந்த மாதிரி பழக்க வழக்கத்துக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய உணவு முறைகள் தான். இது அடிப்படையிலேயே மாத்தணும்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நீங்க போய் பிரியாணி சாப்பிடாதீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை கேட்கறதுக்கு ஆள் இருக்காது, நம்மள எதிரியா தான் பாப்பாங்க
கண்டிப்பா.
சோ இப்ப வரப்போற ஜென்ரேஷன்ல அது இப்ப இருக்கிற குழந்தைகள் முதல் கொண்டு பேரண்ட்ஸ் கைட் பண்ணா மட்டும்தான் இதுல ஏதாவது ஒரு சேஞ்ச் பார்க்க முடியுமே தவிர திடீர்னு போய் நம்ம மாத்தவே முடியாது. ஆனா ஒவ்வொருத்தரும் இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இப்படி எல்லாம் வந்து கஷ்டப்படும் போது நம்ம சொன்னோம்னா ஏதோ ஓரளவுக்கு செவிசாச்சு கேக்குறாங்களே தவிர, ஆனா கம்ப்ளீட்டா மாத்தக்கூடிய ஸ்டேஜ நம்ம தாண்டிட்டோம் தான் நினைக்கிறோம். இருந்தாலும் நம்ம முயற்சி நம்ம விடக்கூடாதுன்றதுனால எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இதுதான் சரியான உணவு, இதை மாத்திக்கோங்கன்னு சொல்றது நம்மளோட கடமையா நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் இனிமே இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, நான் நிறுத்த சொல்லல, குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி உணவுகளும் நல்லா இருக்குது, இதையும் ஒரு ஃப்ரூட் சாலடோ ஒரு வெஜிடபிள் சூப்போ இந்த மாதிரி ஐட்டங்களும் ஜூஸ் ஐட்டம்ஸோ இந்த மாதிரியும் ஒரு பக்கம் வச்சோம்னா ஐ திங்க் மக்கள் வந்து கண்டிப்பா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப ரீசன்ட் டைமிங்ல நிறைய ஃபுட் அவேர்னஸ் வந்துருச்சு, நீங்களே பாத்திருப்பீங்க. நிறைய பேர் பழைய சோறு ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, பழைய சோறு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நிறைய எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, நமக்கு வியாதி இல்லாம வாழ்றதுதான் ரொம்ப முக்கியன்றதை யோசிச்சு அவங்களோட உணவு முறையை அவங்களே மாத்திக்கிட்டாங்க. நிறைய இப்ப வெளியில போய் ஒரு கெஸ்ட்ல போய் சாப்பிடுறீங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிடுறீங்கன்னா நிறைய படிச்சவங்களோ இல்ல இதை பத்தி தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமம் தான் எடுத்துட்டு வருவோம். சோ இந்த அவேர்னஸ் இப்ப நிறைய டெவலப் ஆயிட்டு வருது. அதே மாதிரி அரிசிகளை மாத்தணும், இட்லி தோசைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேற இருக்குது, கேழ்வரகு யூஸ் பண்ணணும், கம்பு யூஸ் பண்ணணும், நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுகள் காட்டு மூலமா வந்து அவங்களுக்கு போய் சேர்றதுனால கண்டிப்பா இன்னும் வருங்காலங்கள்ல இந்த லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் உணவை பேஸ் பண்ணி இருக்கிற 77 ஒரு நாளைக்கு நம்ம ஜப்பான் மாதிரி 100 தாண்டறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு உணவு முறையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் மனச்சோர்வுகளையும் குறைச்சாலே இன்னும் பெட்டரான லைஃப் ஸ்டைல நம்மளால லீட் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க நானும் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கும் போது இந்த சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்ன்ற நம்பிக்கை கண்டிப்பா இருக்குது. ஏன்னா எல்லாரும் படிச்சவங்க, சொன்னா சிந்திக்கிறதுக்கு கண்டிப்பான அவங்களுக்கு திறமை இருக்குது, ஒரு நாள் கண்டிப்பா மாறும்ன்ற நம்பிக்கையும் நம்ம வச்சுக்கிட்டு நம்மளுடைய வேலைகளை செய்வோம்.
தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு தான் மேம் இருக்கும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நோ ஆயில் நோ பாயில் இந்த மாதிரியான இதெல்லாம் கூட இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி என்னதான் நம்ம படிச்சவங்க எஜுகேட்டடா இருந்தாலுமே நம்ம சொல்லும் போது என்ன சொல்றாங்க, சடனா எதனா ஆயிட போகுது, இது நல்லா சாப்பிட்டு வாழ்றது இந்த டைலாக் ஒண்ணு வச்சுக்கிறாங்கல்ல, இது படிச்சவங்க கிட்ட இருந்துதான் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேக்குறோம். இது நம்ம எவ்வளவு இது நம்ம வெறும் வாய் வார்த்தையா நம்ம சொல்றதோ ஒரு வீடியோ மூலியமா எடுத்துட்டு போறதையோ தாண்டி எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்தே வரணும்ன்றதுதான் என்னோட கருத்தா இருக்கு.
அதே மாதிரி உணவு முறைகள் அங்கிருந்தே டிசிப்ளினா இது வந்து என்னன்னா ஸ்கூல்ல ஃபாலோ பண்றாங்க. நான் என்னுடைய ஆசை என்னன்னா அந்த ஸ்கூல்ல ஃபாலோ பண்ற அதே விஷயத்தை வீட்டுல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கேக்குற விஷயம் அதுதான், அங்கிருந்து போய் அந்த சுண்டல் எல்லாம் கண்டிப்பா கம்பல்சரியா ஒரு ஒரு கண்டிஷனுக்காக சாப்பிடற அதே குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேக்குது, எனக்கு பப்ஸ் வாங்கி வச்சிட்டியா, எனக்கு கேக் வாங்கி வச்சிட்டியா, லேஸ் கொடு, அப்படிதான் கேக்குது. அதே மாதிரி டீச்சர்ஸ் மாதிரியே வீட்டுக்கு வரும்போது ஒரு டீச்சராகவும் ஒரு பெற்றோராகவும் அவங்க நடந்துகிட்டாங்கன்னா ஐ திங்க் தேர் வில் பி எ சேஞ்ச். இப்ப இந்த உணவையும் சாப்பிட்டு அந்த உணவையும் சாப்பிடும் போது அந்த குழந்தைக்கு என்ன தோணுது, அங்க சரியா இல்ல, ஸ்கூலுக்கு போறத விட வீட்டுல இருக்குது நல்லா கிடைக்குது, நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்குது, இதுல தாத்தா பாட்டி அத்தை மாமா இவங்க எல்லாம் பக்கத்துல இருந்து அவங்க பேம்பர் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா பசங்க வந்து இந்த ஃபுட்டுக்கு அடிக்ஷன் கொடுத்துட்றாங்க. அது இல்லாம உங்களுக்கே தெரியும் ஆயில்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு அடிக்ஷன் தான், அந்த டேஸ்டே வேறதான். அதுக்கு போய் அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களை சரி பண்ணணும். இதுக்கு பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப முக்கியம், ஸ்கூல் மட்டும் பத்தாதுன்றதா என்னோட கருத்து.